புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனை நுரையீரல் மற்றும் சுவாச நோய் நிபுணர் திரு டாக்டர் கோ ராமசுப்ரமணியம் அவர்களும், கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் திரு டாக்டர் சதீஷ் பாலச்சந்திரன் அவர்களும் இன்று உலக நுரையீரல் புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நுரையீரல் புற்றுநோய் அறிகுறிகள், பாதிப்புகள், சிகிச்சை முறைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். நான் வந்து டாக்டர் ராமசுப்ரமணியம். நான் வந்து திருச்சி காவேரி மருத்துவமனை தென்னூர் கிளையில நுரையீரல் சிறப்பு நிபுணரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்றைய தினம் வந்து நுரையீரல் புற்றுநோய் சிறப்பு தினம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 1st இதை நம்ம அனுசரிக்கிறோம். இது இந்த தினத்துல மக்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காக இந்த நாட்களை நம்ம அனுசரிக்கிறோம். நுரையீரல் புற்றுநோயை பற்றிய சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே நான் உங்களோடு இணைந்துள்ளேன்.
உடல் ரீதியா ஏற்படக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய நுரையீரல் அப்படிங்கிறது நம்மளோட உடல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே நேரத்துல இப்ப இந்த நுரையீரல் அப்படின்னா என்ன, அதோட பணிகள் என்ன சார், முதல்ல அதை கொஞ்சம் முதல்ல.
தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறைய உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புமே கோடிக்கணக்கான செல்கள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த நுரையீரல் வந்து நம்மளுக்கு தெரியும், நெஞ்சு பகுதியில இருக்கு நம்மளுக்கு 2 நுரையீரல் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல நுரையீரலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உடம்பு கோடிக்கணக்கான செல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு செல் இயங்குறதுக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஆக்சிஜன்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஆக்சிஜனை வந்து காற்றுலேருந்து எடுத்து சுத்திகரிச்சு அதை நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை பாக்குறது தான் நுரையீரலோட முதல் கண் வேலை. அது இல்லாம இன்னமும் நுரையீரல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம உடம்புல தட்பவெப்ப சூழ்நிலைய வந்து பாதுகாக்கிற ஒரே சமநிலையில வச்சுக்கிறதுக்கும், சில மருந்து மாத்திரைகள் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும், இந்த மாதிரி நுரையீரலுக்கு நிறைய பயன்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன் பார்த்தா, நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அதை கொடுத்து நம்ம உடம்புல ஆக்சிஜனை கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கான முக்கியமான உறுப்பு தான் நம்ம நுரையீரல்.
இப்போ இந்த புற்றுநோய் அதே போல எத்தனை வகைகள் வந்து இருக்குது. இப்ப இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துல அதோட தீவிரமா ஏற்படக்கூடிய விஷயம் என்ன, அதே போல இது எதனால ஏற்படுது சார்?
ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி புற்றுநோய் வந்து உடம்புல எங்க வேணா வரலாம். நிறைய இடத்துல நம்ம புற்றுநோய் பாக்குறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான புற்றுநோய் அப்படின்றது வந்து நுரையீரல் புற்றுநோய். இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகபட்சமா வரக்கூடிய புற்றுநோய் என்ன எடுத்து பாத்துக்கிட்டோம்னா அது நுரையீரல் புற்றுநோய் தான். பெண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 2nd அதிகபட்ச புற்றுநோய் அப்படின்னு பார்த்தா நுரையீரல் புற்றுநோய். பெண்களுக்கு வந்து முதல் புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோயா இருக்கு. 2nd முக்கியமான புற்றுநோய் வந்து அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய் வந்து நுரையீரல் புற்றுநோய். இது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, பெண்கள் நான் 2nd அதிகமா வரக்கூடிய புற்றுநோய்னு சொன்னேன். பட் ஆனால் ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய புற்றுநோயில மிக முக்கியமான புற்றுநோய் வந்து நுரையீரல் புற்றுநோய். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இது உலக அளவுல பார்த்தனா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20-25 லட்சம் மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. இதுல நான் சொன்னேன், இதுல மரணங்கள் நிறைய நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு உலக அளவுல பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் வரைக்கும் இந்த நோயினால மடிச்சு போறாங்க. சோ அப்போ அவ்வளோ தீவிரமான ஒரு மோசமான நுரையீரல் புற்றுநோய் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து புகை. புகைன்றது வந்து நிறைய வடிவத்துல நம்மளுக்கு கிடைக்கும். சிகரெட்டா கிடைக்கும், பீடியா கிடைக்கும், சுருட்டா கிடைக்கும். அது இல்லாம நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற விறகடுப்பா இருக்கட்டும், இல்ல நம்ம வேலை பார்க்கற ஃபேக்டரியில மைன்ஸ்ல வரக்கூடிய புகைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி புகைகள் தான் கிட்டத்தட்ட 80-90% நுரையீரல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த புகையை தவிர இன்னும் சில விஷயங்கள் வரலாம். அதுல முக்கியமா சில பேருக்கு மரபணுக்கள்ல ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்கலாம். அது உங்க குடும்பத்துல முன்னவே யாருக்காவது புற்றுநோய் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சின்ன வயசுல ஏற்பட்ட சில இன்ஃபெக்ஷன் தொற்றுனால கூட சில பேருக்கு புற்றுநோய் வரலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதா வரக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அது புகைதான்.
நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிற விஷயம் நம்ம எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க, அதுக்கான அறிகுறிகள் வந்து என்ன சார், அதே போல நம்ம என்ன மாதிரி தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு?
புற்றுநோய் அப்படின்னா உடம்புல எங்க புற்றுநோய் வந்தாலுமே சில அறிகுறிகள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது புற்றுநோயில மட்டும் வரக்கூடிய அறிகுறிகளா இருக்காது, மற்ற சில வியாதிகளையும் வரக்கூடிய அறிகுறிகளா இருக்கும். அதனாலவே நம்மளுக்கு வந்து நம்ம அதுல முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் 2-3 வாரங்களுக்கு தொடர்ந்து ஒரு சின்ன சிறிதளவுல காய்ச்சல் இருந்துட்டே இருக்கும், சரியா பசி இல்லாம போகும், உடம்புல வந்து வெயிட் குறைஞ்சிட்டே போகும். இது வந்து அனைத்து வகையான புற்றுநோய்க்குமே இருக்கக்கூடிய ரொம்ப காமனான அறிகுறிகள் இதெல்லாம். அதோட சேர்த்து நுரையீரல் அந்த புற்றுநோய் வரும்போது நம்மளுக்கு நாள்பட்ட இருமல் இருக்கும், என்ன வைத்தியம் பார்த்தாலும் அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகாம இருக்கும். அதோட சேர்த்துட்டு நம்மளுக்கு மூச்சு வாங்கலாம், இருமும் போது சளி வரலாம், அந்த சளியில கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் வரலாம். இதெல்லாம் வந்து அது இல்லாம நெஞ்சு வலி, அந்த கட்டி உள்ளே இருந்து அமுக்கிறனால நம்மளுக்கு நெஞ்சு வலி கூட வரலாம். சோ இதெல்லாமே நுரையீரல் புற்றுநோயோட அறிகுறி. புற்றுநோயை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுல வரக்கூடிய அறிகுறிகள் மற்ற சின்ன வியாதியில கூட வரும். இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமா சளி பிடிச்சா கூட அவருக்கு இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், ஒரு ரெண்டு நாள் பசிக்காம இருக்கும், கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரிதான் புற்றுநோய் இருக்கும். என்ன அந்த சின்ன பிரச்சனையில வர்றது ஒரு நாள் ரெண்டு நாள்ல போயிடும், இது 2-3 வாரம்னு இருக்கும். அப்படி அது ஆட்கள் அதிகமாகறப்போ நம்ம அதை ரொம்ப சுலபமா எடுத்துக்காம அதுக்கான டெஸ்ட்களை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப இந்த நோய்கள் வர்றதுக்கான அறிகுறிகள் எல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சார். இப்படி ஒருவேளை இந்த நோய் வராம தடுத்துக் கொள்வதற்கான வகையில நாம முன்கூட்டியே என்ன செய்யலாம், என்ன மாதிரி இருந்து கொள்வது நல்லது?
ஆமா சார், நான் சொன்னேன் எதனால வந்ததுன்னு நீங்க கேட்கும் போது நான் முக்கியமா ரொம்ப முக்கியமா சொன்னது வந்து புகை. சோ அப்ப அந்த புகைய வந்து எப்போதுமே தொடாம இருக்கிறது தான் இந்த புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கூடிய முதல் விஷயம். நம்ம புகையை வந்து தொடாம இருக்கிற ஒருத்தருக்கும் புகை பிடிச்சிட்டே இருக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகை பிடிச்சிட்டு இருக்கிறவருக்கு புகை பிடிக்காதவரை 30 மடங்கு அதிகமா நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 30 times அதிகம் நார்மல் புகை பிடிக்காதவங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்போ 30 மடங்கு அதிகமா இருக்கிறப்போ அதுக்கான முக்கியமான பாதுகாப்பு முறை வந்து அந்த புகையை நிறுத்தணும். இப்போ ஒருவேளை அந்த புகைய ஏதாவது ஒரு வகையில் நிறுத்தணும், ஏதாவது ஒரு வகை அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 சிகரெட் ஒருத்தர் பிடிக்கிறாரு அப்படின்னா அதை 10 சிகரெட் ஆக்குனா கூட அவருக்கு அதனால புண்ணியம் கிடைக்கும். அந்த 10 சிகரெட் பிடிக்கிறவருக்கு 20 சிகரெட் பிடிக்கிறத விட அதிகமா புற்றுநோய் வரலாம். அந்த 10 சிகரெட் பிடிக்கிறவர் 5 சிகரெட் கம்மி பண்ணா கூட ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் விட அது எல்லாத்தையும் அது நிறுத்திட்டார் அப்படின்னா அதனால அவரை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா சின்ன வயசுல புகை பிடிச்சிட்டு ஒரு 50, 55, 60 வயசு வரும்போது அதை விட்டுருவோம். அப்படி விட்டுட்டாலுமே நம்மளுக்கு அந்த பாதிப்பு மொத்தமும் போயிட்டு நம்ம நார்மல் ஆயிட முடியாது. உடனே குறைஞ்சது ஒரு 10-15 வருஷம் ஆகும் நம்ம ஒரு தடவை புகை நிறுத்தினதுக்கு அப்புறம் அதுல இருந்து மொத்தமா வெளியில வர்றதுக்கு. சோ அதனால எதுவுமே நம்மளுக்கு லேட் இல்லை, எதுவுமே நம்மளுக்கு தாமதமாகல. இன்னைக்கு இப்போ அதை நிறுத்தினா கூட அதோட அதனால வரக்கூடிய லாபம் நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அதனால இந்த சமயத்துல நம்ம புகையை நிறுத்துறது தான் முதல் தடுப்பதற்கான வேலை. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்ன வீட்டுல யூஸ் பண்ற விறகடுப்புனால இல்ல நம்ம வேலை பாக்குற இடத்துல வர புகையினால கூட வரலாம் அப்படின்னு. அப்போ வீட்டுல விறகடுப்பு யூஸ் பண்றத முதல்ல நிறுத்தணும். அதோட சேர்த்துட்டு நம்ம வேலை பாக்குற இடத்துல வரக்கூடிய புகைகள், இந்த சுரங்க தொழிற்சாலையில வேலை பாக்குறவங்க, கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க, அவங்க எல்லாம் வேலை பாக்குற இடத்துல ஒரு நல்ல மாஸ்கோ நல்ல துணியோ கட்டிட்டு வேலை பாக்குறது இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். அது இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளும் தினந்தோறும் ஒரு 20-30 நிமிஷம் உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வரும்போது இதுல இருந்து நம்மள நம்ம நல்லாவே பாத்துக்கலாம்.
புகைத்த பழக்கங்களை குறைச்சிக்கிறதோட இல்லாம பல்வேறு தகவல்களையும் வந்து நம்ம செய்யும் பொழுது இந்த இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க சார். இப்போ அதே நேரத்துல இப்ப இந்த நுரையீரல் புற்றுநோய் ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதுக்கான பரிசோதனைகள் எதுவும் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
ஓகே, நம்ம வராம இருக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் சொன்னோம், ஒருவேளை வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. எந்த புற்றுநோய்க்குமே வந்து வைத்திய முறை வந்து 2 டெஸ்ட் பண்ணி 2 முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான வைத்தியத்தை நம்ம கொடுப்போம். அதே மாதிரிதான் நுரையீரலையும், முதல்ல ஒருத்தருக்கு கட்டி வந்துடுச்சு அப்படின்னா அது கட்டி தானா, அந்த கட்டியில என்ன வகையான கட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது முதல் வேலை. இரண்டாவது வேலை அந்த எந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க. நுரையீரல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜ் இருக்கு, 1, 2, 3, 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் கூட கூட அந்த நோயோட தன்மை ரொம்ப அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஒன்னு ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முழுமையா அந்த கட்டிய நம்மளால எடுத்துட முடியும். ஒன்னு ரெண்டுன்னா அதுவே ஸ்டேஜ் மூணு நாலு அப்படின்னு போறப்போ நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. மருந்து மாத்திரைகள், கீமோதெரபி மாதிரி சிகிச்சை முறைகளை தான் நம்மளால பண்ண முடியும். ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்குமே நம்ம கிட்டத்தட்ட 70-75% புற்றுநோய் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அது ஸ்டேஜ் மூணு நாலுக்கு போயிடுது. ஒன்னு ரெண்டுல நம்ம சீக்கிரம் நம்ம போய் கண்டுபிடிச்சுக்கிறது இல்ல, சீக்கிரமே போயிட்டு டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சுக்கிறது இல்ல, நம்ம சரியாயிடும் சரியாயிடும் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ்கள் போனதுக்கு அப்புறம் போகும்போது ஸ்டேஜ் மூணு நாள் ஆயிடுது. அப்ப நம்மளுக்கு ஆபரேஷன் பண்ணி மொத்தமா சரி பண்ண முடியறது இல்ல. அதனால எப்போதுமே ஒரு அறிகுறிகள் இருந்ததுன்னா சீக்கிரமே போய் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல விஷயம். சோ இதுக்கு அறுவை சிகிச்சை முறை, அது பண்ண முடியல அப்படின்னா கீமோதெரபி, அது இல்லாம இம்யூனோதெரபின்னு சில வைத்தியங்கள்லாம் நம்ம கிட்ட இப்ப கைவசம்.
கட்டிகள் வந்து மூலமா உருவாகுது அப்படிங்கிற பட்சம், கட்டி பொதுவா எந்த இடத்துல அதிகபட்சமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எந்த மாதிரி கட்டிகள் ஆரம்பமா இருக்கும், அதை நம்ம ஆரம்பமா நம்ம என்ன வேலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
நுரையீரல் புற்றுநோய் வந்து நுரையீரல்ல எந்த பகுதியில வேணாலும் வரலாம், வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழே எங்க வேணாலும் வரலாம். அப்படி எங்க வேணாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது இந்த முக்கியமா நிறைய புகைப்பிடி அவர்கள் ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரெகுலரா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் செக்அப் பண்றப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஏதாவது ப்ராப்ளம் வருது, அப்படி பிரச்சனைகள் வருதுன்னா கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் பண்றதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கு. இந்த பகுதியில தான் குறிப்பிட்டு வரும்னு இல்ல, நுரையீரல் எந்த பகுதியில வேணாலும் வரணும்.
இப்ப நுரையீரல்னா என்ன, அதே நேரத்துல நுரையீரல் ஏற்படக்கூடிய புற்றுநோய் எதனால ஏற்படுது, அதை நம்ம வந்து தடுக்கக்கூடிய முறைகள் என்ன, நம்ம வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, இப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய தினம் விரிவான வகையில் எடுத்துக்கூடிய புதுகை பண்பலை மற்றும் நேயர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நான் இவ்வளவு நேரம் இந்த காது கொடுத்து கேட்டுட்டு இருந்த நம்ம புதுகை பண்பலை நேயர்களுக்கு நான் பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியமான மக்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களை வந்து இந்த மாதிரி நிபுணர்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு மக்களுக்கு சேர்க்கிற ஒரு உன்னதமான வேலையை பாக்குற நம்ம புதுகை பண்பலைக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் காவேரி மருத்துவமனை சார்பாகவும் மக்களுக்கும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற பண்பலைக்கும் மிக்க நன்றி.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை நுரையீரல் மற்றும் சுவாச நோய் நிபுணர் திரு டாக்டர் கோ ராமசுப்ரமணியம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். அவர்களை தொடர்ந்து கதிர்வயிற்று புற்று நோயில் நிபுணர் திரு டாக்டர் சதீஷ் பாலச்சந்திரன் அவர்கள் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேர் டாக்டர் சதீஷ், நான் புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி தென்னூர் ஹாஸ்பிட்டல்ல நான் கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன்.
லங் கேன்சர் அப்படிங்கிற தினமாக இன்று வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதுல வந்து நீங்க ஒரு சிறப்பு மருத்துவராகவும் பணிபுரியுறீங்க. இந்த காலகட்டத்துல இந்த லங் கேன்சர் அப்படிங்கிற வகையில இதற்கு முன்னால் நம்ம மருத்துவமனை பணியாற்றிய மருத்துவர் வந்து லங் கேன்சர்னா என்ன, எப்படி ஏற்படுகிறது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்கள் எடுத்து சொன்னாங்க. இப்ப அந்த வகையில இப்ப நீங்க ஒரு சிறப்பு மருத்துவர் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற வகையில இருக்கப்போ இப்ப உள்ள காலகட்டங்களை காட்டிலும் முன்ன உள்ள காலங்கள் எப்படி சிகிச்சை முறைகள் இருந்துச்சு, இப்ப உள்ள அறிவியல் வளர்ச்சி பரிமாணத்துல எந்த அளவுக்கு இதோட சிகிச்சை முறைகள் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு சார், அதை பத்தி விவரங்களாவே சொல்லலாமே.
இந்த வேர்ல்டு லங் கேன்சர் டே அப்படின்றத நம்ம இன்னைக்கு அனுசரிக்கிறோம். அது ஏன், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்தியால ஆண்களுக்கு மிக அதிகமா நம்பர் ஒன்ல இருக்கிற கேன்சர் எது அப்படின்னா லங் கேன்சர். நம்ம நாட்டுல ஆண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்கள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது லங் கேன்சர். அதுக்கான காரணமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமா தியேட்டர் பல இடங்கள்ல வந்து அதுக்கான விழிப்புணர்வை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சிகரெட் புகைப்பழக்கத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வந்து ரொம்ப காமன். கிட்டத்தட்ட 45% பேருக்கு லங் கேன்சர் வருது. டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்க எங்களோட ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான் இருக்கோம். அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த நாளை வந்து நம்ம லங் கேன்சர் டே அப்படின்னு அனுசரிக்கிறோம். அதுல முக்கியமான தடுப்பு முறைகள் அதெல்லாம் பத்தி டாக்டர் ராம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. நான் வந்து புற்றுநோய் சிகிச்சை பண்ற டாக்டர் அப்படின்றதுனால அதனுடைய சிகிச்சை முறைகளை பாக்குறோம் அப்படின்னா, பொதுவா கேன்சர் அப்படின்னா ஒரு இடத்துல கட்டி வரும், அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம். பட் நுரையீரல் அப்படிங்கிறது நமக்கு நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவ்வளோ சுலபமாக டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுங்கிறது நுரையீரல் கேன்சரில் அவ்வளோ சுலபம் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பேஷண்ட்ஸ் முக்காவாசி பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் கட்டி வருது, கையில் காலில் எங்கேயாவது கட்டி வருதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. நுரையீரல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து இருமல் மட்டும்தான் அதில் சிம்டமாக இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சிஓபிடி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது க்ரானிக் பல்மனரி டிசீஸ், ரொம்ப நாள் நாள்பட்ட இருமல் பல பேருக்கு இருக்கும். அந்த நாள்பட்ட இருமல் எல்லாருக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே லங் கேன்சர்னு சொல்லிட முடியாது. அதுல ஒரு சிலருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது லங் கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆகுது, முக்கால்வாசி லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் மூணாவது கட்டம் நாலாவது கட்டத்துலதான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ணி வெளியில எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு மிகவும் குறைவு. இதுவே வெளிநாடுகள், யூஎஸ்ஏ, யூரோப், ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் வருஷ வருஷம் லங் கேன்சருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களையோ இல்ல புகைப்பழக்கத்தை ஏற்கனவே இருக்கிற அடிமையான பேஷண்ட்ஸையோ ரெகுலரா ஸ்கிரீனிங் பண்ணி ஆரம்பத்திலேயே சின்னதா கட்டி வைக்கும் போதே கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன் பண்றாங்க. இந்தியாவில அந்த மாதிரி எந்த ஸ்கிரீனிங்கும் கிடையாது. எப்போ கர்ச்சீஃப்ல இருமும் போது ரத்தம் வருதோ இல்ல வாஷ் பேசின்ல இருமி துப்பும் போது ரத்தம் வருதோ அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்ப நம்ம ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல போய் விட்டுருது. அதுக்காக தான் இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி லங் கேன்சர் சின்ன கட்டியா நுரையீரல்ல வரும்போது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். எப்படி ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஹார்ட் சர்ஜரி பண்றோமோ அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு வித மேஜர் சர்ஜரி. லங்ல வந்து லோபெக்டமி இல்ல செக்மெண்டெக்டமின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்றோம். பட் அது ரொம்ப காமனா நம்ம நாட்டுல பண்றதுக்கான வாய்ப்பு மருத்துவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர்றதில்ல. வர்றவங்க முக்கால்வாசி பேர் தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், அதாவது நுரையீரலை தாண்டி வெளியில மற்ற உறுப்புகளுக்கு பரவுனதுக்கு அப்புறம் இல்ல நெறிக்கட்டிகளுக்கு பரவுனதுக்கு அப்புறம் தான் எங்ககிட்ட வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கு அறுவை சிகிச்சை அவ்வளவு காமனா பண்றது கிடையாது. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தெரப்பி, நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். தெரப்பி அப்படின்னா ஐதர் ரேடியோ தெரப்பி அல்லது கீமோ தெரப்பி, கதிர்வீச்சு சிகிச்சை இல்ல மருந்து கொடுத்துதான் அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றோமே தவிர எடுத்து வெளியில போடுறது அப்படிங்கிறது இதுல வந்து அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்க அவங்க வேற எங்கெங்கெல்லாம் ஃபுல்லா உடம்புல பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெட் ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துட்டு அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேடியோ தெரப்பி அல்லது கீமோ தெரப்பி அல்லது ரெண்டுமே சேர்த்து, ரேடியேஷன் பிளஸ் கீமோ தெரப்பி ரெண்டுமே சேர்த்து கொடுத்து பேஷண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ரேடியோ தெரப்பிங்கிறது இந்த லேசர் சிகிச்சைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளியிலேருந்து ஒரு கதிர்வீச்சு, அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி வெறும் ஒரு ஒரு கதிர்வீச்சின் மூலமாவே உடம்புக்குள்ள ஒரு ஒரு ரேஸை செலுத்தி உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டியை கரைக்கிறது ரேடியோ தெரப்பி. அதையே ரத்தத்துல ஒரு மருந்தா கொடுத்து அந்த மருந்து உள்ள போய் அந்த கேன்சரை கரைக்கிறது கீமோ தெரப்பி. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து பண்றோம். ரொம்ப காமனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல, காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம், கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி. இதுல மூணாவது கட்டத்துல வர்றவங்க ஓரளவுக்கு குணமடையறதுக்கு வாய்ப்புகள் 60%, 50%-60% இருக்கு. அதுவே நாலாவது கட்டத்துல வர்றவங்கள பூர்ணமா குணப்படுத்த முடியாது, அவங்களுடைய வாழ்நாளை ஓரளவுக்கு நீட்டிக்க முடியும். இந்த கீமோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி எல்லாம் கொடுக்கறதன் மூலமா ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும். ஸோ இதுதான் அதனுடைய சிகிச்சை முறை. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ நிறைய அரசாங்கமுமே நிறைய திரையரங்குகள்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த புகைப்பழக்கத்தினுடைய தீமைகளை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அதை பற்றி மக்களும் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்மோக்கிங் வந்து அட்லீஸ்ட் கேன்சர் உருவாக்குங்கிற ஒரு அவேர்னஸ் அது இருக்கு. லங் கேன்சர் வந்தால் என்ன ஆகுங்கிற அந்த ஒரு ஒரு பயமும் ஓரளவுக்கு மக்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னு, அந்த காலத்தில் வந்து பெரிய ஸ்கேன்ஸ் எதுவும் கிடையாது. சிடி ஸ்கேனை வச்சு தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து பெட் ஸ்கேன் போன்ற நவீன ஸ்கேன்கள் மூலமா எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத ரொம்ப மில்லிமீட்டர் கணக்கில் நம்மளால கண்டுபிடிச்சு கரெக்டாக ட்ரீட் பண்ண முடியும். மூணாவது, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசனில் வந்து மாலிகுலர் ஆங்காலஜி அப்படின்னு ஒரு துறை இருக்கு. மாலிகுலர் ஆங்காலஜி அப்படிங்கிறதுனா நுண்ணறிவியல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த கேன்சர் எந்த வகையானது அப்படிங்கிறத அந்த கேன்சர் செல்லை வந்து அனலைஸ் பண்ணி பல்வேறு வகையான கேன்சர்ஸாக லங் கேன்சரையும் ஃபர்தராக பிரித்து வகைப்படுத்தி எந்தெந்த வகை கேன்சருக்கு எந்த மருந்து கொடுத்தா கரெக்டா வேலை செய்யும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதுதான் டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது. கேன்சர் அப்படின்னாலே ஒரு மருந்து தான். லங் கேன்சருக்கு எந்த வகையான லங் கேன்சரா இருந்தாலும் ஒரே மாதிரி மருந்து கொடுத்து ட்ரீட் பண்றோம். சில பேருக்கு குணமாகுது, சில பேருக்கு கொடுத்துட்டு இருக்கும் போதே இன்னும் கேன்சர் வளர்ந்துருது இல்ல குணமாக மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம லங் கேன்சர் கண்டுபிடிச்சு இது எந்த டைப்புங்கிறத ரொம்ப துல்லியமா நம்மளால பிரிச்சு கண்டுபிடிச்சு அந்த டைப் லங் கேன்சருக்கு எந்த மாத்திரை கொடுத்தாலோ இல்ல எந்த ஊசி போட்டாலோ கரெக்டா அது குணமாகும்னு தெரிஞ்சு நம்மளால டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ண முடியறதுனால இன்னைக்கு இருக்கிற லங் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது கரெக்டான டார்கெட்டை வச்சு நம்ம கொடுக்கறதன் மூலமா இன்னைக்கு ஈவன் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் கூட 4th stage வர்ற லங் கேன்சர் அந்த காலத்துல எல்லாம் 4 மாசம் 6 மாசமா உயிரோடையே இருப்பாங்க. பட் எங்கள்கிட்ட இருக்கிற 4th stage லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் 3 வருஷத்துக்கு மேல ஃபாலோ அப்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஆன்காலஜில வந்து டெவலப் ஆயிருக்கு. அதே போல ஏர்லி லங் கேன்சர்ஸ் மிகவும் சின்ன இதுல இருக்கிற லங் கேன்சர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்கிற கட்டிகளுக்கு அவ்வளோ பெரிய சர்ஜரி அதாவது நுரையீரல்ல ஓபன் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கான இது இப்ப அவசியம் கிடையாது. ரேடியேஷன் தெரப்பி மூலமா ஏர்லி லங் கேன்சரை வந்து ஆப்ரேஷன் இல்லாமலேயும் ட்ரீட் பண்ண முடியும். அது வந்து இப்போ ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்றோம். அந்த மெத்தட் மூலமா லங் கேன்சர் பேஷன்ஸ்க்கு சர்ஜரியே இல்லாமலே ஏர்லி ஸ்டேஜ்ல கியூரும் நம்மளால பண்ண முடியுது. அது ஒண்ணு. ஸோ இது ரெண்டு. மூணாவது ஸ்கிரீனிங். நம்ம நாட்டிலயுமே 15 வருஷத்துக்கு மேல ஸ்மோக் பண்ணவங்க, இதுதான் இன்டர்நேஷனல் அமெரிக்கன் கைட்லைன்ஸ் நமக்கு சொல்லுது. எந்த ஒரு நபர் வாழ்க்கையில 15 வருஷமோ அதுக்கு மேலேயோ ஸ்மோக் பண்றாரோ இல்லது ஒரு நாளைக்கு 20 சிகரெட்டுக்கு மேல பிடிக்கிறாரு இல்ல ஒரு பேக்கெட்டுக்கு மேல பிடிக்கிறாரு, இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஒருத்தர் இருக்காரு, ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டுக்கு மேல குடிக்கிறாரு இல்ல 15 வருஷமா சிகரெட் பிடிக்கிறாரு இல்ல இது மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து வருஷம் லோ டோஸ் சிடி ஸ்கேன் LDCT அப்படின்னு ஒண்ணு பண்றோம். அந்த சிடி ஸ்கேன்ல வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கேன்சரை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அந்த ஆரம்ப கட்டத்திலே ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி கொடுத்தோம் அப்படின்னா அவரை வந்து பூரணமா குணப்படுத்துறதுக்கு கூட நமக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ விழிப்புணர்வு தான் தேவை. லங் கேன்சர் அப்படிங்கிறது முக்கியமா ஸ்மோக்கர்ஸ்க்கு வருது. ஸ்மோக்கிங் நான் சொன்ன இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறவங்க 15 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் ஸ்மோக் பண்றவங்க அவங்களா முன் வந்து இந்த லோடோ சிடி ஸ்கேனை வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லங் கேன்சர் வரப்போது இல்ல ஆல்ரெடி வந்துருச்சுன்னா கூட ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி அவங்கள வந்து ஒரு நார்மல் லைஃப லீட் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் முத்தி போன நிலையில வந்தாலுமே துல்லியமான மாலிகுலர் சப்டைப்பிங் முறை மூலமா எந்த வகையான லங் கேன்சர்னு கண்டுபிடிச்சு மிக துல்லியமா ட்ரீட் பண்ணி அவங்களுடைய வாழ்நாள அந்த காலத்து மாதிரி இல்லாம ரொம்ப நாள் நம்மளால அவங்களுக்கு ஒரு சர்வைவல் பெனிஃபிட்ட கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த லங் கேன்சர் டேல என்னுடைய மெசேஜ். விழிப்புணர்வுங்கிறது இருக்கணும் கண்டிப்பா. ஆண்கள் அதுவும் ஸ்மோக்கர்ஸ்க்கு கட்டாயம் இருக்கணும். இதுதான் என்னுடைய
இப்போ நுரையீரல் ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் எந்த அளவுக்கு அதோட பாதிப்புகள் அதை ஏற்படக்கூடிய நம்ம உடல் நலம் எந்த அளவுக்கு கேடு விளைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டா நம்மளுடைய ஸ்மோக்கிங் விஷயம் கூடிய மட்டும் தவிர்த்தாலே நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விதத்தையும் அதே நேரத்தில் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்னலாம் இருக்கு முன்ன காலங்களில் உள்ள கட்டத்தில் இப்போ இந்த அறிவியல் வளர்ச்சி பரிமாணத்தில் எந்த அளவுக்கு துல்லியமான வகைகளில் அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அதற்கான சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு முன்வழியில் இருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு அப்படிங்கிற பல தகவல் விரிவான வகையில் எடுத்துக்கூடியமைக்கு அதுவும் இன்றைய தினம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக முழு தகவலையும் எடுத்து சொன்னீங்க. இப்ப பொதுவாகவே முன்ன காட்டிலும் அரசும் வந்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இப்ப உள்ள காலங்கள்ல பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலியமாக பேரணியாக மக்களுக்கு அறியும் விதமாகவும் புகைப்பழக்கம் நம்ம உடலுக்கு கேடு அப்படிங்கிற வகைகள்ல விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வராங்க. புகைப்பழக்கத்தை தவிர்த்தாலே நம் உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு நன்றாக இருக்குங்கிற அந்த தகவலை கூடுதலாக நீங்கள் சொன்ன வைக்கும் புதுவை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் உங்களுடைய பணிசிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் காவேரி மருத்துவமனை திருச்சிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புகைப்பழக்கத்தை அனைவரும் கைவிட வேண்டும். அப்படி கைவிடுவதால் 40-45% அளவுக்கு இந்த நோயினால், லங் கேன்சர் நோயினால பாதிக்கப்படக்கூடிய அந்த ஆண்கள் அதுல இருந்து தப்பிச்சு அந்த மாதிரி ஒரு தீய நோய் வராம தன்னை தானே காத்துக்கொள்ள முடியும். அந்த விழிப்புணர்வு உங்க பண்பலை மூலமா மக்களுக்கு எடுத்து நீங்க சொல்லணுங்கிறது என்னுடைய விஷா.
நன்றி சார்.
தேங்க்யூ.
நேர்களே, இதுவரை உலக நுரையீரல் புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனை கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் திரு டாக்டர் சதீஷ் பாலச்சந்திரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-00-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.